ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ள அல்லேலு அல்லேலு அல்லேலு
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 6-8 முடிய மீண்டும் 19-28 வரை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீ யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர், இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவையாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையிலுள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாய் இந்த இறை சிந்தனையின் நேரத்திலே ஆண்டவருடைய நாளாம் இந்த நல்ல நாளில், அதுவும் இந்த அபிஷேகமான திருவருகை கால அந்த நாட்களில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களை பார்க்கறதுல உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு என்று எங்களுக்கு தெரியும். உங்களையும் பார்க்கறதுல நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை குடும்பமாக வீடுகளிலே இப்படி ஒரு மகிழ்ச்சிக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் ஆண்டவருக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி. நம்ம இங்கே ஒன்றும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தலை. நம்ம வந்து தேவையற்ற காரியங்களை குறித்து பேசலை. ஆண்டவருடைய காரியத்தை குறித்து பேசுகிறோம். ஆண்டவருடைய வழியை குறித்து சிந்திக்கிறோம். இதை குறித்து நீங்கள் கேட்கிற போது அநேகர் மகிழ்ச்சி அடைகிறீங்க. ஆண்டவருக்குள் மகிழ்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் உள்ளே எடுத்து செல்கிறீர்கள் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தையை உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது மனுஷனுடைய வார்த்தை அல்ல அது, இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை அது. அது உங்களுக்குள்ள அது என்ன செய்யும்? ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். அது வந்து மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விடுதலை, மனிதர்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சிந்தனையை அது கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும். அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி நம்மகிட்ட இந்த இறை வார்த்தையை வாசிங்க தியானிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாளில் தியானிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த நாளினுடைய திருவருகை காலத்தில் இந்த நாளினுடைய வார்த்தைக்குள்ளே நம்ம இப்போ கடந்து செல்ல போகிறோம். அநேகர் எதுக்குள்ளேயோ கடந்து போகிறாங்க, வார்த்தைக்குள்ளே கடந்து வர மறுக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த வார்த்தைகளை கேட்குற போது ஒரு மாறுபட்ட எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள், தேவையற்ற காரியங்கள் இதெல்லாம் ஓடும். இதை ஏன் இவர் இப்படி சொல்கிறாரு, இது உள்ள வேற என்ன இருக்குது பாருங்க. நாம் விசுவாசத்துக்குள்ளே தான் பயணிக்கிறோம். அறிவு சார்ந்த ஒரு பெரிய தேடலுக்குள்ளே நம்ம போயிட்டு என்ன செய்யக்கூடாது, மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதுக்காக அறிவு சார்ந்த தேடல் தேவையில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அது தேவை. நம்ம அறிவோடு தான், ஆற்றலோடு தான் ஆண்டவரை தேடுறோம். நம்முடைய திருத்தூதர் பேதுரு அடிகளார் சொல்கிறார், அறிவு தெளிவோடு நீங்கள் ஆண்டவரை தேடுங்க, அறிவு தெளிவுள்ளவராக இருங்க. எதை எதையோ செய்துட்டு நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏமாந்துடக்கூடாது. நம்ம அறிவு தெளிவுன்னு சொல்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, வீண் விவாதங்கள், அறிவு சார்ந்த தேடல்களை மட்டுமே பைபிளில் விவாதிக்க ஆரம்பிப்பாங்க. இது எப்படி, இது எப்படி அப்படின்னு அப்படிப்பட்ட விவாதத்தை நாம் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறோம். அது வந்து கடவுளுக்கு பிடித்தமானது அல்ல. மாறாக ஆண்டவரை மிகவும் நிறைவான ஒரு அபிஷேகத்தோடு ஏற்றுக்கொள்கிற போது அவர் நம்மை விடுவிக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய விடுதலையை நீங்கள் சுவைக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். பாருங்கள், அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள் நற்செய்தியில் ஒரு அடையாளத்தை நமக்கு காட்டுறார். யோவான், திருமுழுக்கு யோவான் ஒரு அடையாளம். இன்றைக்கி அவர்கிட்ட போய் கேட்குறாங்க பாருங்களேன், திருமுழுக்கு யோவான்கிட்ட போய் ஆட்கள் அனுப்பி விடுறாங்க. அந்த ஆட்கள் போய் கேட்குறாங்க, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. எழுதப்பட்டிருக்கிறது போது யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெஸ்ஸியா அல்ல என்று அறிவித்தார். சொன்னார்னு சொல்லலை, அறிவித்தார். அறிவிக்கிறதுனா என்ன, இட்ஸ் அ ப்ரொக்ளமேஷன். அப்போ அவர் ஒரு விஷயத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னா, அப்போ அந்த விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், தெளிவடைஞ்சிட்டோம். அந்த விஷயம் வந்து உண்மைன்னு நம்ம உறுதியாக நம்புகிறோம், அதை நம்ம சொல்கிறோம். இப்போ ஏதோ அது ஒன்று உண்மையாக தெரியும், உண்மையாக பொய்யா தெரியலையே, இது இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு ஃப்ளக்சுவேஷன் மனசுள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை மெதுவாக சொல்லுவோம், காதலை சொல்லுவோம், அறிவிக்க மாட்டோம். ஒரு விஷயம் அறிவிக்கப்படுகிறதுன்னா அது உண்மை என்று அறிவிக்கிறவர் உணர்கிறார். இப்போ இங்கே திருமுழுக்கு யோவான் என்ன செய்கிறாருன்னா, தன்னை யார் என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நீர் யார் என்று கேட்டபோது உடனே அவர் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லலை, உடனே சொல்கிறார், நீங்கள் தேடிட்டு வர மெஸ்ஸியா நான் அல்ல என்று மிக தெளிவாய் சொல்லுகிறார். அப்படியே நான் எலியாவா, நீர் இறைவாக்கினரா அப்படின்னு அவங்க கேட்குறப்பதுக்கெல்லாம் அவர் தெளிவான பதிலை கொடுக்குறார். ஒரே வார்த்தை தான், இல்லை, ஆம் இல்லை. பாருங்களேன், அப்போ இந்த வார்த்தையினுடைய தேடல், அப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறப்போ அவர் தன்னை குறித்தும் ஒரு சாட்சியம் பகிர்கிறார். இன்னைக்கு இந்த திருமுழுக்கு யோவானுக்கு முன்னாடி நாம நின்று பார்க்கணும். இப்ப திருமுழுக்கு யோவான் தன்னை யார் என்று அறிந்து வைத்திருந்தாரே, இன்னைக்கு நாம யார் என்று அறிந்து வைத்திருக்கிறோமா? இந்த திருவருகை காலம், தயாரிப்பின் காலம், இந்த கிறிஸ்துவனுடைய வருகைக்கான அந்த ஒரு தேடலின் காலம், இந்த இதுல என்ன செய்யணும்? இப்போ நாம வந்து ஏதோ இந்த தவ காலத்திலையும் ஒரு தயாரிப்பு நடக்குது, திருவருகை காலத்துல அட்வென்ட்ல ஒரு தயாரிப்பு இப்போ நடக்குது. என்ன செய்யறாங்க, பாவ சங்கீர்த்தனம்லாம் வைப்பாங்க, சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் நடக்கும், ஆராதனையெல்லாம் நடக்கும். நம்ம போயிட்டு உட்காந்துட்டு பாவசங்கீர்த்தனை செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணிடுறது, வீட்டுக்கு போயிடுறது. இந்த வருஷம் பாவசங்கீர்த்தனை பண்ணிவிட்டு கிறிஸ்மஸை தயார் நிலைக்கு இருக்கிறேன் நான் அப்படின்னு நம்ம என்ன செய்திடக்கூடாது, ஒரு மாதிரி வரட்டான ஒரு வழிபாட்டுக்குள்ளே, வரட்டான ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது. ட்ரை லிட்டர்ஜி, ட்ரை ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லுவோம். அதை கடவுள் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் விரும்புறதில்லை. கடவுள் இன்னும் ஆர்வத்தோடு, உள்ளத்தோடு நம்ம வரணும். உள்ளமார்ந்த அந்த பலி, அதான் உள்ளார்ந்த பலின்னு நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்ட பலியை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, உண்மையான ஒரு பலி, உண்மையான பலி. அப்போ அந்த உண்மையான கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக அந்த பலி எப்படிப்பட்ட, நான் எப்படி கொடுக்கறது, அப்போ எனக்கு என்கிட்ட இருக்கிறது என்ன, அப்போ கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார், ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த வார்த்தையோட வச்சு நம்ம ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டை ஒப்பிட்டு பார்த்து எது கடவுள் விரும்புகிறாரோ அதை கொடுத்து, தேவையில்லாததை எடுத்துட்டு. ஸோ இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த செயல்பாடு செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா நீங்கள்? உங்களுடைய வாயினுடைய வார்த்தைகள், பேச்சு, உங்களுடைய பார்வை, உங்களுடைய செயல்பாடு, கடவுள் உங்களை எதற்காக படைத்தார் என்ற தேடல், இந்த திட்டம். பாருங்கள், இன்றைக்கி முதல் வாசகத்தில் கடவுள் கூட இன்றைக்கி நமக்கு சொல்லிக் கொடுக்குற, ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, இசையாவினுடைய நூலேட்டினுடைய எடுத்து தான் அவர் என்ன செய்கிறார், இயேசு சாமி போய் கோயிலில் செபக்கூடத்தில் வாசித்து இது நிறைவேறியது என்று என்ன சொன்னார். இப்போ இயேசு தெளிவாக இருக்கிறாரு, ஒரு பக்கம் திருமுழுக்கு யோவான் தன்னை யார் என்று தெளிவாக இருக்கிறாரு, நாம் தெளிவாக இருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய குழப்பங்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். எது உண்மை, நம்மளை சுற்றி நடக்கிறது எது உண்மை, எது தப்பு பொய் தெரியல. நிறைய பேர் குழம்பி போயிட்டு என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கேயோ ஓடி காணாமல் போய் கஷ்டத்தில் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். இணைச்சட்டம் 18வது அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். பாருங்கள், 20வது இறைவசனம் வாசிக்கிறேன். ஓர் இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான். ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக பேசிட்டார் பாருங்க. இதெல்லாம் நடக்கும்னு அவருக்கு முன்னாடி தெரியும். ஆண்டவர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று எப்படி நான் அறிவது என்று நீ உன் மனத்தில் எண்ணலாம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு புரியலையே, இதுதான் ஆண்டவர் சொல்றாரான்னு தெரியலையே, உணரலாம். ஓர் இறைவாக்கினன் ஆண்டவரின் பெயரால் உரைப்பது நடைபெறாமலும் நடைபெறாமலும் நிறைவேறாமலும் போனால் அந்த இறைவாக்கினன் தன் எண்ணப்படியே பேசுபவன் அவனுக்கு நீ அஞ்ச வேண்டியதில்லை. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஒரு இறைவாக்கினர், ஒரு அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு ஃபாதர்கிட்ட போய் பேசும்போது ஏதோ கோபத்தில் அவர் சபிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் அந்த விஷயத்தை அலசி பார்த்தேன். அலசி பார்க்கும்போது இந்த தாயின் மீது ஒரு குற்றமும் இல்லை. குருவானவர் எந்த கோபத்தில் அப்படி சொன்னாரோ இல்லை எந்த முன்சார்பு சிந்தனையை வச்சிருந்தாரோ நமக்கு தெரியாது. அப்போ நான் சொன்னேன், அம்மா அவர் வந்து உண்மையை உணராமல் அப்படி சொல்லியிருந்தாருன்னா இந்த பாருங்கள் இந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அந்த வார்த்தையினுடைய சாபங்கள் உங்களை தொடாதுன்னு சொன்னேன். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஒரு கோபமாக ஒரு சாபமாக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு இறைவாக்கினருக்குரிய மனநிலை, ஒரு குருவுக்குரிய மனநிலையோடு, ஒரு வழிபாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு பாஸ்டர் என்கிற நிலையில் நாம் ஒரு சாபத்தை வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இவன் சாவான். இன்றைக்கி நிறைய உண்மைகள் யூடியூப்பில் எல்லாம் நம்ம பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம், பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம், யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு. நமக்கு ஆண்டவர் சொல்லாத வரைக்கும் வாயை மூடிட்டு இருக்கணும். ஊழியர்கள் எப்போதுமே அப்படி தான் இருக்கணும். சொல்லாத ஒன்றை வந்து நம்ம செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரா, நிறைய பேர் என்னிட்ட வருவாங்க, என்ன ஃபாதர் சொல்கிறாரு ஆண்டவர் இந்த லேண்டை வாங்கலாமா இல்லை வாங்கக்கூடாதா வித்துறலாமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான பிரச்சனைகளோடு வராங்க. ஒரு உதாரணத்துக்கு சும்மா சொல்கிறேன். உடனே நீங்கள் யாரோ கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அதுக்குள்ளே போகக்கூடாது. இல்லை ஏதோ ஒரு சாம்பிளுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறோம். அப்போது அந்த நேரத்தில் நாங்கள் நான் சொல்லுவேன், அம்மா நான் குறி சொல்கிற சாமியார் இல்லை அப்படின்னு. அதுக்கு நிறைய சாமியாரெல்லாம் இருக்கிறாங்க, நிறைய ஊழியக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க, கடவுள் பேரால் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க நிறைய பேர். இந்த மெழுகுதிரியை கொளுத்தி வச்சுன்னா உனக்கு எல்லாம் முடிஞ்சிடும் எல்லாம் முடிஞ்சிடும். இந்த தகடை கொண்டு வச்சின்னா நீ நல்லா இருப்ப அப்படின்வான். நல்லா இருப்பேன்னு சொல்லலை, நீ நாசமாக போயிடுவேன்னு சொல்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய பிழைப்புக்காக வயிற்றுக்காக என்ன செய்கிறாங்க, அதை தான் நான் அடிக்கடி சொல்கிறது தான். நீங்க எதையாவது உன்னை நம்பிக்கொண்டு இதில் ஆண்டவர் வேலை செய்வார் அப்படின்னு நம்பினா கண்டிப்பாக இது கடவுள் உதவி செய்ய முடியாது. நாங்கள் அருங்குடையில் வந்து தீர்த்தம் குடும்பம் தீர்த்தம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேனில் வச்சு ஒரு பெரிய இதில் ட்ரம்மில் வச்சு மக்கள் வார வாரம் பெரிய கூட்டமாக அள்ளிட்டு போவாங்க. அதில் ஒருத்தவங்ககிட்ட கேட்டேன், நானும் பார்க்குறேன் வார வாரம் நீங்கள் இத்தான் பெரிய கேனில் தூக்கிட்டு போகிறீங்களேன்னு. என் வீட்டை சுற்றி தெளிச்சிட்டே இருப்பேன் சாமி அப்படின்னாங்க. எதுக்குமா அப்படின்ன, அவங்க சில பிரச்சனையெல்லாம் இருக்குது, எத்தனை வருஷமாக தெளிக்கிறீங்க அப்படின்னு. நான் ஒரு 2 வருஷமாக தெளிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன், பிரச்சனை போயிடுச்சா, பிரச்சனை போகலை. பாருங்கள், தண்ணீர் வந்து ஆற்றல், ஆண்டவருடைய ஆற்றல் அதில் இருக்குது, அதில் ஆண்டவர் நம்ம மந்திரிக்கிற தண்ணீரில் இருக்குது. ஆனால் மந்திரிக்கிற தண்ணீர் மட்டுமே அது ஆற்றல் வாய்ந்ததில்லை, அது உன்னுடைய விசுவாசத்தோடு சேர்ந்து போகணும். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வந்து ஒரு நோயாளியை குணமாக்குகிற போது கேட்பாரு, நான் இதை செய்ய முடியும்னு நீ நம்புறியா? பாருங்க, ஆண்டவர் கேட்குறார், நீ நம்புறியா? அப்போ ஆண்டவருக்கு ஆற்றல் உண்டு, ஆனால் அந்த ஆற்றல் செயல்படணும்னா அங்கே நம்பிக்கை இருக்கணும். அவர் கேட்பா, ஆமாம் நான் நம்புகிறேன், ஒருத்தர் வந்துங்க அவர் சொல்லுவார், ஒரு முடியாதவர், ஆண்டவரே நீங்கள் வந்து செய்வீங்க, நீங்கள் செய்கிறதந்தா செய்யுங்க அப்படின்வார். நான் செய்ய முடியும்னு நீ நம்புறியா? இயேசு ரொம்ப பர்டிகுலராக கேட்பார். அப்போ கடவுள் அந்த நம்பிக்கையும் இந்த செயலும் இணைஞ்சாதான் அங்கே விடுதலை. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம நோக்கி போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி அடுத்தவங்க அதை சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க, நீ கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் இப்படிப்பட்ட அடையாளமாக இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்க. அதனால தான் நாங்கள் ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுத்துட்டே இருப்பேன். ஆண்டவர் உனக்கு இந்த பணி கொடுத்தாரா? சில பேர் பிழைப்புக்காக பைபிளை தூக்கிக்கிறாங்க. அவங்க அறிவிக்கிற செய்தி மகிழ்ச்சியை கொடுக்காது, ஆனால் பிளவை கொடுக்கும். அந்த இடத்துல போய் நற்செய்தி அறிவிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அங்கே சண்டை வந்துடும், பிளவு வந்துடும். அது ஒரு மகிழ்ச்சி கொடுக்காது, ஒரு விடுதலை கிடைக்காது. அப்படிப்பட்ட செய்திகள் கடவுளிடமிருந்து வர்றது இல்லை. அப்போ யார் பேசுகிறவங்களும் யோசிக்கணும், கேட்குறவங்களும் யோசிக்கணும். அதனால தான் சொல்லுகிறோம், நம்ம சும்மா வந்து நாங்கள் நற்செய்தி நடத்துகிறோம், நற்செய்தி இல்லை இல்லை, யாரையாவது கூப்பிட்டு வச்சு நற்செய்தி நடத்துறதில்லை. அவர் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியரா? பாருங்கள், ஆண்டவர் தாவீதை தேர்ந்தெடுக்கும் போது தன்னுடைய சகோதரர்கள் எத்தனை பேர் முன்னாடி போகிறாங்க, டிஸ்குவாலிஃபைடு. ஆண்டவர் எல்லாத்தையும் டிஸ்குவாலிஃபை பண்ணுறார். அவர் குவாலிஃபை பண்ண ஆள் ஒருத்தர் தான் தேடணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் தேடி தெரிகிறதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வழிகாட்டுகிறார். பிள்ளைகளே, இன்றைய இந்த ஆண்டவருடைய வருகை வரப்போது இன்றைக்கி ஆண்டவருடைய பெயரை சொல்லி நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் யார் என்று அறிந்தால்தானே நான் வருகிறவர்களை அறிய முடியும். தத்துவ பாடல் ஒன்று, உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். பாட்டு, அது ஒரு தத்துவம், உண்மை அது. அது திரைப்பட பாடலாக்கிறதுனால நம்ம வந்து அதை பற்றி நம்ம வந்து பாடக்கூடாது, யோசிக்கக்கூடாது, இல்லை. இது தத்துவம், உன்னை அறிந்தால். நோ யுவர் செல்ஃப், உன்னுடைய பலவீனம் என்ன, உன்னுடைய பலம் என்ன அப்படின்னு அறிகிறவன் தான் ஜெயிக்க முடியும். பலத்தை மட்டும் அறிஞ்சிக்கிட்டு பலவீனத்தை அறியலைன்னா, அதனால தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். தெய்வப்பிள்ளைகளே, இன்னைக்கு யோவானுக்கு தெரியுது அவருடைய பலன் எது, பலவீனம் எது, அவர் யார் இல்லைன்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு தெரிந்தது, ஆண்டவருடைய ஆவி, என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் என்னை எதற்கு அனுப்பினார், அருள் பொழிவு எதற்கு செய்தார், இதுக்கு தான் செய்தார், ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கணும். பைபிளில் நிறைய பகுதிகள் இருந்தது. இயேசு ஏன் எசையா 61 எடுத்து வாசிக்கணும், ஆண்டவருடைய அந்த பணிவாழ்வு தெளிவாக இருந்தது. இன்றைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில பேர் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு பிள்ளைங்களை அன்பு செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு குழந்தை வந்து என்கிட்ட பேசுது, வந்து என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கேன் ஃபாதர், நல்லா இருக்கேன். அப்படியே உட்காரம்மா உட்கார் அப்படின்னேன். உட்காந்துச்சு. அப்புறம் எப்படி இருக்கிற அப்படின்னு அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது, நல்லா நீ மகிழ்ச்சியாக இருக்கிறியான்னு கேட்டேன். உடனே தலைக்கீழே போயிடுச்சு. நல்லா இருக்கிறியா அப்படின்னு சும்மா எதேச்சியாக கேட்டப்போ, அது ஓகே நல்லா இருக்கேன் ஃபாதர் அப்படின்னு உட்காரன்னு சொல்லி, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறியா? உடனே கீழே பார்த்தா தண்ணி ஊற்றுது, தரையில் தண்ணி கண்ணிலேருந்து சொட்டுது. என்னம்மா என்ன குழந்தை, என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ, அந்த குழந்தை இடத்துலேருந்து மனசில் இனம் புரியாத ஒரு கவலை. என்ன பிரச்சனைனா, அப்பா அம்மாவட்ட பிரச்சனை, அப்பா அம்மா அன்பு செய்யலை. என்ன கேட்டேன், ஏன் என்னையை பெற்றாங்க? அந்த குழந்தையினுடைய அடிப்படை கேள்வி, ஏன் என்னை அப்பா அம்மா பெற்றாங்க நான் கேட்டேனா அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி அந்த மகள் வைத்தாள். சின்ன பிள்ளை தான். பாருங்கள், அந்த சிறு குழந்தைகளுக்குள்ளேருந்து எப்படிப்பட்ட கேள்விகள் வருகிறது. இன்றைக்கி கேட்க முடியாத நிலையில் நிறைய குழந்தைகள் அப்படியா இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் கேள்வி இருக்குது. உதாரணத்திற்கு வைக்கிறோம். அப்போது அந்த உள்ளம் தேடுகிறது. அப்போ என்ன தேடலைங்கன்னா, அந்த தாய் தந்தையர் என்ன செய்யலை, இந்த மகளுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பை கொடுக்கல, கடவுளை காட்டி கொடுக்கல. ஜபம் இல்லை வீட்டில், இயேசுவினுடைய பிரசன்னம் இல்லை. அதனால் அவங்க கொடுக்குற அந்த வார்த்தை எல்லாமே ஒரே பேங்கிங் தான். அப்பா வந்து இங்கே வார்த்தையால் பேங்க் பண்ணுறாரு, அடிக்கிறாரு, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், ஒரே சட்டம். இங்கே அம்மா சட்டம், பிள்ளைகள் நிலைகுலைந்து போகிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, எங்கிட்டாவது ஒரு ஓட்டை கிடைக்குமா, அங்கிட்டுக்குள்ளே போய் என்ன செய்கிறாங்க, அவங்க புதைந்து கொள்ள விரும்புகிறாங்க. அது அப்பா அம்மாவுக்கு தெரியாது. அது எப்போ தெரியும்னா, பிள்ளைகள் ஒரு லெவல் தாண்டி போகிற போது, அவர்களுடைய வெளிப்பாடு நடக்கிற போது, மரம் தன் கனியில் இருந்து அறியப்படும் போது. அதனால தான் அன்பு பிள்ளைகளே, விரைவார்த்தையை வாசித்து தயாரிக்கிறது, தயாரிக்கிறதுனா என்ன தயாரிக்கிறது, இதை தான். நான் எப்படி இருக்கிறேன், நான் சரியாக தான் இருக்கிறேன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அழைப்பு விடுக்கிறார் பாருங்க. திருத்தூதர் பவுல் சொல்கிறார் பாருங்க, எப்போது மகிழ்ச்சியாக இருங்க, இடைவிடாமல் இறைவனிட வேண்டு, எந்த சூழ்நிலையில் நன்றி கூறு. இதெல்லாம் செய்கிறோமான்னு நம்ம பார்க்கணும். இது ஒன்று ஒன்றையும் நம்ம நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம்னா டைம் ஆகிடும். இங்கே யோசிச்சு பார்க்கணும். தூயாவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இன்னைக்கு நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்குள்ள நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை என்னன்னா, தூயாவியின் செயல்பாட்டை தடுக்கிறது. ஒரு ஆலயத்தில் ஒரு குருவானவர் சொல்கிறாரா, அல்லேலுயா நீ சொல்லக்கூடாதுன்னு, பாட்டில் அல்லேலுயா வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், இது இது இந்த செயல் என்ன, தூயாவின் செயல்பாட்டை தடுக்கிறது. நான் அல்லேலுயா சொல்லிட்டா ஒரு ஒரு ஆலயத்தில் சில நேரங்களில் இந்த ஜெப வழிபாட்டை நிப்பாட்டுறாங்க, நீ என்ன அல்லேலுயா அல்லேலுயான்னு கத்துற, அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்க, தூயாவின் செயல்பாட்டை தடுக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் ஜெபிக்கும் பொழுது ஜெபமால சொல்கிறோம், வெரி குட். அன்னை மரியாள் என்ன செய்ய, அன்னை மரியாளுக்கு நம்ம ஜெபமா பண்ணுறோம் இல்லையே, அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம். அன்னை மரியாள் என்ன பண்ணாங்க, இதோ இன்னைக்கு நம்மளுடைய பதிலுரை பாடலை பிரதர் அழகா பாடினாரே, அந்த பதிலுரை பாடல் என்ன சொல்லுது, என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படைகிறது, எனது உள்ளம் போற்றி ஆண்டவரை பெருமைப்படுத்துகிறது. லூக்கா 1:47 ஆண்டவருடைய அந்த மகிமையை இந்த தாய் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் பாருங்க. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்ந்த, இது மாதிரி நம்மளால வாயை திறந்து உங்களால ஒரு தனிமையான ஒரு தனி ஒரு தனித்துவமான பாட்டு பாட முடியுமா? ஒவ்வொருத்தரும் ஒரு பாட்டு பாடணும். ஏன்னா மரியாள் அவருடைய நிலையிலிருந்து இந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க. நம்ம பல நேரம் இந்த ஜபத்தில் என்ன பண்ணுறோம், இந்த பாட்டெல்லாம் காப்பி அடிச்சுக்கிறோம், ஜபமாக காப்பி அடிக்கிறோம், வெரி குட், அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் நாம் கை வைத்து சொல்லணும், ஆண்டவரே நான் இந்த பட்டணத்தில் வந்து யாரும் இல்லாத நிலையில் தனித்து கிடந்த பொழுது என்னை தாங்கிறதுக்காக ஒரு நபரை அனுப்பினீரே. ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இல்லை, நிறைய பேர் அவங்க பிரச்சனை அவங்களுடைய விடுதலை காரியத்தை எங்கிட்ட வந்து காதல சொல்லுவாங்க. நாங்கள் என்ன சொல்றோம், நீங்க அதை ஜெபமா மாத்துன்னு சொல்றோம். அன்னை மரியாள் ஜெபமா மாத்தி பாட்டா பாடுனாங்களே, நீங்க பாடணும். அப்ப அதுதான் பவுலடியார் செய்ய சொல்றார், தூயாவியினுடைய செயல்பாட்டை தடுக்காத கைகளை உயர்த்தி ஹாலே லூயான்னு ஆண்டவரை துதிங்க. நீங்க ஹல்லே லூயாங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை. ஏற்கனவே நான் நிறைய தடவை நான் அதை விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஹல்லேல்னா புகழ்ச்சி, லூனா டு யூ உமக்கு, லூ டு யூ உமக்கு, யாருக்கு, யா யாவே, யாங்கிற வார்த்தை சுருக்கி வச்சிருக்கிறாங்க. யாவே தெய்வத்தினுடைய பெயரை அவங்க சுருக்கி மரியாதைக்காக வச்சிருக்கிறாங்க. அப்போ ஹாலேலூயானா பிரைஸ் டு யூ யாவே, பிதாவுக்கு மகிமை உண்டாகட்டும், படைத்தவருக்கு மகிமை. படைத்தவரை துதித்தினா அந்த இடத்துல யார் வருவா, அவரை அவர் வாக்களித்த கடவுளின் ஆவி இறங்கி வருவார். இதுதான் நம்மளுடைய தயாரிப்பின் காலத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் செய்யும் போது பாருங்க, அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். தீமைன்னு தெரிஞ்சிட்டுன்னா விலகிரு, அவ்வளோதான். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம இந்த நாட்களில் நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் பாருங்க, இந்த முதல் வாசகத்தில் இசையா நூல்லேருந்து ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, இயேசு மேல் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு இருக்குது, நம்ம இப்போ பல தடவை சொல்லியிருக்கிறோம், ஆவியானவர் வந்து சுயநலத்துக்காக வரமாட்டார், பிற நலத்துக்காக தான் வருவார், பொது நலத்துக்காக வருவார். அப்போனா என்ன அர்த்தம், பொது நலன்னா நம்ம யாரோ ஒருத்தரை குறித்து யோசிக்கணும், கவலைப்படணும், இதை தான் நம்ம செய்யணும். அப்போது இந்த சிந்தனை நம்மகிட்ட இருக்குதா, இயேசுக்கிட்ட இருந்துச்சு. இயேசு வந்து எதற்கு இந்த ஆவியை வச்சுருந்தேன், ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கணும், சுகம் இல்லாதவருக்கு நான் சுகம் கொடுக்கணும், குணப்படுத்தணும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றணும், கட்டுண்டோருக்கு வெடிவு தெரிவிக்கணும், இதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னாரு இல்லையா. அந்த வார்த்தை பாருங்கள், அந்த முதல் வாசகத்தில், ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும், மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்த மணமகள் போலும், விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். விடுதலைன்னா என்ன, அப்படி ரட்னகால் போட்டுக்கிட்டு நம்ம வந்து கறியும் மீனுமா சாப்பிட்டுக்கிட்டு ஆண்டவர் என்னை எல்லா தீமையிலேருந்து விடுவிச்சு என்னை அப்படியே ராஜபோகத்தோடு வாழ வச்சிருக்கிறாருன்னு நம்ம அப்படி கையை அப்படி பின்னாடி கட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு பாடினோம்னா அதுதான் விடுதலையா? இல்லை, யாரோ ஒருத்தர் வாழ்விழுந்து போய் நிற்கிற போது நீங்கள் போய் அங்கே போய் வாழ்வு கொடுத்தீங்கன்னா அதுதான் விடுதலை. அங்கே கொடுக்கறதுக்கு பேர் தான் விடுதலை, நமக்கு நாமே செய்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் விடுதலை அல்ல. அடுத்த வார்த்தை பாருங்க, நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நம்ம இருக்கிற இடத்துல நேர்மையாக இருப்போம். ஒரு வீட்டில் ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை இருக்குதா, ஒரு தாய் தந்தை நேர்மையாக இருங்க, கணவன் மனைவிக்கு நேர்மையாக இருங்க, மனைவி கணவனுக்கு நேர்மையாக இருங்க. நேர்மைன்னா என்ன, ஒரு கதை ஒன்று படித்தோம், உங்களுக்கு கேட்டிருப்பீங்க, எல்லாம் வாட்ஸ்அப்பில் எல்லாமே இப்போ வருது. ஒரு குழந்தை போய் அப்பா கிட்டே பேச பார்க்குது, அப்பாவுக்கு டைம் இல்லை. அந்த குழந்தை என்ன பண்ணிச்சான், அப்பா கிட்டே மெதுவாக கேட்டுச்சு, அப்பா இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? அவர்கிட்ட எல்லா கேள்வியும் கேட்டுச்சு, எவ்வளோ சம்பளம், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ? அவர் சொன்னார், அப்போது 30 நாளையில் ஒரு நாளைக்கு எவ்வளோ உங்களுக்கு, மாதத்துக்கு இவ்வளோ சம்பளம், ஒரு நாளைக்கு இவ்வளோ? அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு எனக்கு $250 என்னமோ சொல்கிறார். வெளிநாட்டு கதையாக சொன்னாங்க, நம்ம நாட்டில் வச்சுக்கோ ஒரு 500 ரூபா அப்படி வச்சுக்கலாம். அந்த குழந்தை உண்டியலில் காசு சேர்த்து ஒரு நாள் 500 ரூபாயை கொண்டு வந்து அந்த அப்பாட்ட கொடுத்துச்சான். என்னம்மா அப்படின்னாரான், அப்பா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 500 ரூபா சம்பளம் சொன்னீங்கல்ல, நான் 500 ரூபா சேர்த்துருக்கேன், நீங்கள் எனக்கு தீனி வாங்கி கொடுத்த சாப்பாடு கொடுத்த காசெல்லாம் சேர்த்துருக்குறேன், எனக்கு ஒரு நாள் நீங்கள் என்னோட இருங்க, உங்கள் டைம் கொடுங்கன்னு கேட்டுச்சான். பாருங்கள், இது நடந்ததோ இல்லையோ, இந்த கதையினுடைய கருத்து என்ன சொல்லுது தெரியுமா? அந்த குழந்தை அந்த தகப்பனுடைய நேர்மையை பார்க்கல. அந்த குழந்தைக்கு தகப்பன் செய்யக்கூடிய நேர்மை என்ன? அதுக்குரிய நேரத்தை கொடுப்பது. ஒரு நல்ல கணவன் தன் மனைவிக்கு ஒரு தனிப்பட்ட நேரம் கொடுக்கணும். ஒரு மனைவி கணவனுக்கு நல்ல தனிப்பட்ட நேரம் கொடுக்கணும். பாருங்கள், இது அடிப்படை காரியங்கள் இதெல்லாம். இன்றைக்கி இந்த சமூகம் ஒரு உறவற்ற சமூகமாய் மாறிப்போயிருக்கிறது. நேர்மை எது? நம்ம நினைக்கிற மாதிரி நேர்மைனாக்க இப்படி சைட்டில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறது தான் நேர்மை இல்லை. இப்போ நான் எனக்கு முன்னாடி இதில் இப்போ ரோட்டில் நான் போய்கிட்டிருக்கிறேன், எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து வண்டி நின்றுடுச்சு, அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, டிராஃபிக், அவர் போட்டு உதைக்கிறாரு, பார்க்குறோம், அவர் ஜாமான் ஒருத்தருக்கு ஜாமான் கீழே விழுந்துருச்சு. இதெல்லாம் ரோட்டில் எல்லோரும் பார்க்கக்கூடிய விஷயம். அது நம்மளுடைய நாட்டில் அது ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடியது. அப்போது அவங்க கீழே ஜாமான் விழுந்துருது, அவர் எடுத்து வைக்கிறாரு, பின்னாடி இருக்கிறவங்களும் பாம் பாம்னு அடிக்கிறாங்க. அவர் என்ன அங்கே ரோட்டில் நின்றுக்கிட்டு விளையாடணும்னு அவருக்கு என்ன ஆசையா? ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, நம்மளால் பொறுமையாக இருக்கு. எது நேர்மை? அந்த இடத்துல அமைதியாக இருப்பது, டாலரன்ஸ்னு சொல்கிறோமே. அப்போது இந்த பூமி இந்த மாதிரியான நேர்மையற்ற ஒரு சமூகமாய் மாறிப்போயிருக்கிற எச்சில் முழுகிறோம், எங்கேயாவது கதக்குன்னு துப்புறோம். நம்மக்கிட்ட இருக்கிற வியாதி 50 பேர்த்துக்கு போகட்டும், நமக்கு நம்ம நாடு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அது ஃபைன் போட வேண்டியிருக்கிற. இப்படி எச்சி துப்புனின்னா நான் ஃபைன் போடுவேன். நம்ம நேர்மையாக இருக்கிற பிள்ளைகள், ஐயோ நான் இப்படி இங்கே துப்பக்கூடாது, இது என்னுடைய அசிங்கத்தை நான் வந்து ரோட்டில் அநேகருக்கு நோயை உண்டாகக்கூடிய அடையாளமாக மாற்றக்கூடாது அப்படின்னு யோசித்தாலே கண்டிப்பாக எல்லாருமே மாறிடுவோமே. தேவ பிள்ளைகளை இந்த நேர்மைங்கிற காரியத்தை குறித்து நம்ம இதை மாதிரி ஆழமாக நம்ம யோசிக்கணும். சின்னஞ்சிறிய காரியத்தில் நீ விசுவாசம் உள்ளவனா நம்பிக்கை உள்ளவனா இருந்த உன்னை நான் பெரிய காரியத்துக்கு அதிபதி ஆக்குவேன். கிறிஸ்தவர்கள் இறைவார்த்தையை கேட்குற நாம நல்ல பிள்ளையாக மாறுவோமே. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், நேர்மையையும் புகழ்ச்சியையும் துளிர்த்தலை செய்வார் கடவுள். அதனால தான் இன்றைய நாட்களில் நம்ம யோசிக்கிறோம் பாருங்களேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாட்களில் நம்ம இந்த அடிப்படை செய்தி பாருங்களேன், அடிப்படை செய்தியே நமக்குரிய வாழ்க்கை நம்ம வாழ்றதில்லை, வாழக்கூடாது. நம்ம வாழ்க்கை எப்போதுமே அடுத்தவங்களுக்கு ஒளி கொடுக்குற அடையாளமாக இருக்கணும். ஒரு ரூமுக்குள்ளே ஒரு ஒளியாக இருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா? அந்த ஒளியாக இருந்தால் என்ன, நீங்கள் ஒரு மெழுகு திரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெழுகு திரி எப்படி இருக்கும், கொளுத்தி வச்சிங்கன்னா அதுக்கு ஒளி கொடுத்துக்காது, அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்கும், அது தன்னை உருக்கிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்குது. ஒரு மரம், கொய்யா மரம் வைக்கிறோம், அந்த கொய்யா மரம் என்றைக்காவது கொய்யா பழத்தை சாப்பிடுதா? தென்னை மரம் வைக்கிறோமே, தென்னை மரம் என்றைக்காவது தேங்காயை பிடுங்கி திங்குதா? இயற்கை எல்லாமே நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் இது, என்னுடைய பலன் அடுத்தவர்களுக்கு, அடுத்தவங்க அதை பிடுங்கி சாப்பிடும்போது அது மகிழ்கிறது, அது இன்னும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. பாருங்கள், என்னை பிடுங்கிட்டாங்க, என் பழத்தெல்லாம் இவங்க எடுத்து தின்னுட்டாங்க, இல்லை, அவைகள் கற்றுக் கொடுக்கறது நமக்கு. நம்ம இந்த கிறிஸ்மஸ் விழாவில் நீங்கள் சந்திக்க போகிற விழா ஒரு அருமையான விழா. கடவுள் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நான் தான் உன் கடவுள்னு சொன்ன விழா இல்லை, இது ஆண்டவர் இறங்கி வந்து நம்மிடத்திலே தன்னை அன்பை பகிர்ந்து கொண்ட விழா, கொடுத்து தன்னுடைய அன்பை கடவுள் என்கிற நிலையை அவர் உறுதிப்படுத்தின விழா. இந்த விழாவில் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட அடையாளமாய் மாறப்போகிறோம், நாம் யாருன்னு நம்ம அறிந்து கொள்வோம், நம்மளை யார் யாருக்கு கொடுக்க முடியுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இணைச்சட்டத்தில் 16:11 ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஏற்கனவே இதை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். நம்மளுடைய கிறிஸ்மஸ் விழாவில் நம்ம குடும்பம் விஸ்தரிக்கப்படணும். நம்மளால் முடிந்த எல்லை, பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுது பாருங்க, உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு, அவருடைய பெயர் விளங்குமாறு தெரிந்தெடுக்கும் இடத்தில், உன்னை எந்த நாட்டில் எந்த ஊரில் எந்த இடத்துல தெரிந்தெடுத்திருக்கிறாரோ, எந்த குடும்பத்தில் தெரிந்தெடுத்திருக்கிறாரோ, அந்த இடத்துல நீயும்ங்கிற வார்த்தைக்குள்ள கணவன் மனைவிங்கிற அந்த அற்புதமான பொக்கிஷம் ஒளிஞ்சு கிடக்குது. நீயும் உன் புதல்வர் புதல்வியரும், உன் சகோதர சகோதரிகள் புதல்வர் புதல்வியர் பிள்ளைகள். அடுத்தது பாருங்க, உன் ஆண் ஊழியர்களும், உன் வீட்டில் வேலை செய்கிற ஆண் ஊழியர்கள். சில பேர் லேடிஸாக இருந்தால் அன்பு செய்வாங்க, ஆம்பளையாக இருந்தால் அன்பு செய்ய மாட்டாங்க. சில பேர் ஆணாக இருந்தால் அன்பு செய்வாங்க, பெண்ணாக இருந்தால் அன்பு செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி செலெக்ஷன்லாம் வைக்கக்கூடாது. ஆண் ஊழியர்களும், உன் வீட்டில் ஒரு ஆண் ஊழியர் இருக்கிறாரா, ஆண் ஊழியர்கள். பெண் ஊழியர்களும், உன் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும். லேவியன் யார்? குரு, குருத்துவ பணி செய்கிற. சரி, நம்ம நிறைய பங்குகளில் இந்த சாக்ரிஸ்டியன் ஒருத்தவங்க இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சாக்ரிஸ்டுக்குள்ளே நம்மளுடைய சர்ச்சுக்குள்ளே நிறைய பேர் வேலை செய்வாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, எடுத்து வைப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம, அவங்க தான் நமக்கு திருப்பலிகை எல்லாம் தயார் பண்ணி கொடுப்பாங்க. அப்போது அந்த குருவை நினச்சிக்க பார்க்குறோம். குருவை, இந்த லேவியன்னு இந்த சாக்ரிஸ்டுக்குள்ளே வேலை செய்யக்கூடிய அடையாளமாக இருக்கிற அந்த நபர்களையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். லேவியன், அந்நியன், அனாதை, யாராவது வெளியூர்லேருந்து வந்து இருப்பாங்க, அந்நியராக இருப்பாங்க, கேட்க நாதி இல்லாமல் இருப்பாங்க, அனாதைகளாக இருப்பாங்க, கணவனை இழந்த கைம்பெண்கள் இருப்பாங்க. பாருங்க, அனாதைகளும் கைம்பெண்களும், வார்த்தை எல்லா வார்த்தையும் போட்டுட்டாரு. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் மகிழ்வீர்களாக. அறுவடை விழா, அறுவடை விழா, ஆண்டவர் அறுவடையை நிகழ்த்த போறாரு. அறுவடை விழா எப்படி நீ கொண்டாடணும்னு இணைச்சட்டம் 16:11 சொல்லி கொடுக்குது. அறுவடையின் விழாவை இப்படி தான் நீ கொண்டாடணும். நீ மட்டும் தனியா உட்காந்து திங்கிறது இல்லை, ஆனா எல்லாத்தையும் சேர்த்துக்கோ. ஆண்டவர் ஆவி, தலைவரின் ஆவி என்மேல் உள்ளதுன்னு அவர் என்னத்துக்கு சொன்னாரு? அந்த ஆவியை வச்சுக்கிட்டு நான் வந்து காசு சம்பாதிக்க போறேன், நான் என்னுடைய பெருமையை நிலைநாள் இல்லை. லூசிபர் என்ன செய்தது? தன் பெருமையை நிலைநாட்ட விரும்பியது, அதை பேயாக ஆண்டவர் தள்ளி போட்டார். அதற்கு எதிர்மாறாக மகனை அனுப்பினார். அவர், ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஆகவே நான் என் தந்தையாய் இருக்கிற தலைவருக்கு அடிபணிந்து வேலை செய்வேன் என்று சிலுவை சாவு வரைக்கும் அவர் தன்னை அடிபணிக்க செய்தாரே. இன்னைக்கு நாம யோசிக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை பாருங்க. அதனால நீ கடவுளாகி ஆண்டவர் முன் இப்படித்தான் மகிழ்ந்திருக்கணும். எல்லாரும் இணைத்து, எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சுக்கணும் சொல்லலை, முடிஞ்சா செய்யுங்க. அவங்கவுங்க இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும்? எல்லோரும் வாங்க, நீங்கள் வாங்க, எல்லாம் அண்ணன் தம்பி ஒட்டு உறவு இவங்களை மட்டுமே நம்ம கூப்பிடக்கூடாது. இந்த மாதிரி முடியாதவங்க வாங்க, எல்லோரும் சேர்ந்து வந்து நம்ம இந்த விழாவை கொண்டாடுவோம், எல்லாரும் உணவு சாப்பிடுவோம், எல்லாரும் மகிழ்ந்திருப்போம் என்று நினைக்கிற அந்த நினைப்பும் அதை செயல்படுத்துகிற விதமும் கடவுளுக்கு உகந்ததாக இருக்க போகிறது. என் அன்பு இறை சமூகமே, சிந்தித்து பாருங்க. எத்தனையோ பேர் நாங்கள் இந்த அருங்குடை இல்லத்தில் சில நட்பணிகளை செய்கிறோம் என்று அறிவித்த அந்த நாளிலிருந்து அநேகர் எங்கிருந்தோ கையை நீட்டிக்கொண்டே இருக்கிறீங்க. எங்களுடைய உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அங்கே போய் செய்யுங்க, எங்களுக்கு இங்கே ஆட்கள் கிடைக்கல, நீங்கள் அங்கே செய்யுங்க, இங்கே செய்யுங்க. ஸ்ரீலங்காவுக்கு நிறைய பேர் உதவி செய்கிறாங்க, நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு தங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற அடையாளமாக மாறிக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்க, கடவுள் உங்களுடைய அந்த மாட்சியை உங்கள் நீங்கள் காணும்படியாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த அதிசயம் நிகழப்போகிற நாளுக்காக நாம் இறுதி வரை போராடி காத்திருப்போம். ஆண்டவர் வெற்றிக்கான அடையாள கனியை நம்ம கொடுக்க போறாரு. வாழ்வின் மரத்திற்கான கனி இப்பொழுது அடைக்கப்பட்டு கிடக்கிறது. அந்த வாழ்வின் மரத்துக்கான கனியை நீங்கள் உண்டு மகிழ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாத வாய்ப்பை கொடுக்க போகிறார். நம்பிக்கையோடு ஓடுவோம், நம்பிக்கையின் விழா நெருங்கி வருகிறது. ஆமென். அனைவரும் ஆண்டவருக்குடைய பிரசன்னத்தில்